ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவசக்தியாத்மகமா இருக்கிற சுவாமிக்கு அடிமை செய்யற ஒரு குலம், அந்த குலத்துக்கு என்ன பெருமைன்னா, லோகத்துல எல்லாரும் பிரம்ம சிருஷ்டி, இந்த சிவாச்சாரிய குலம் மட்டும் சிவசிருஷ்டி. சுவாமியே தன்னை பூஜை பண்ற சிவாச்சாரியால தன்னுடைய அஞ்சு முகத்திலேந்து பிறப்பித்தார் அப்படின்னு ஆகமங்கள் கூறுகின்றன. அஞ்சு கோத்திரக்காரால் தான் சிவாச்சாரியால், பரமேஸ்வருடைய ஈசானாதி அஞ்சு முகத்திலேந்து அவர்கள் தோன்றினார்கள். பிரம்ம சிருஷ்டிக்கும் சிவசிருஷ்டிக்கும் வேறுபாடு காமிக்கிற நூல் இந்த பெரிய புராணம். எப்படி காமிக்கிறதுன்னு கேட்டா, இந்த பெரிய புராணத்துல எத்தனையோ பெண்கள் வருகிறார்கள். அந்த பெண்கள்லாம் அழகான பெண்கள். அந்த பெண்களுடைய அழகா ஒரு பாடல்ல, ரெண்டு பாடல்ல, நாலு பாடல்ல வர்ணிச்சிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். நம்முடைய புராணத்துக்கு நாயகனா இருக்கிற நம்பி ஆரூரர், அவருடைய மனைவியார் பரவி நாச்சியார், பூமியில மலர்மகளே அவதாரம் பண்ணினது போல வரமலர் மங்கை இங்கு வந்தனள், மகாலட்சுமியே வந்திருக்கிறான்னு நினைக்கிற மாதிரி அவளு பேரழகி, அவளுடைய அழக ரெண்டு மூணு பாட்டுல வர்ணிக்கிறார். சங்கிலி நாச்சியார், அவள் மகாலட்சுமியினுடைய வனப்பினை புறங்குண்டவள் அப்படின்னு சொல்ற. மகாலட்சுமி அவள்கிட்ட தோத்து போடுவா. என்ன காரணம்னா, மகாலட்சுமியுடைய அழகோட அவள்கிட்ட இல்லாத தபசும் இவள்கிட்ட இருக்கு. சாரும் தவத்து சங்கிலிகள்னு சுவாமியே, பெரிய தபஸ்வினியா இருக்கிற சங்கிலியை நான் சொல்றதை கேளுங்கிறேன். அழகு இருந்தா மட்டும் பத்தாது, தபஸும் இருக்கணும். அதனால லட்சுமியே அவள்கிட்ட தோத்து போடுவான்னு அவளுடைய அழக சொல்றார். ஆனால் இந்த புராணத்துல ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய அழகுக்கு அதிகமான பாடல்கள் கொடுத்து கேசாதி பாதாந்தம் வர்ணிச்சிருக்கிறார்னு சொன்னா அது ஒரே ஒரு பெண்ணை தான். அதிக பாடல்கள் அவளுக்கு தான். அவள் தான் சிவநேசன் செட்டியாருடைய பெண் பூம்பாவை. அந்த பெண்ணுக்கு அப்படி என்ன கௌரவம்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த பெண்ணு கல்யாணம் ஆகல. ஞானசம்பந்த பெருமான் அவளுக்கு உயிர் கொடுத்து கொஞ்ச நாள்லயே அவள் சிவத்தை மேவினாள் வேற சொல்லிட்டேன். அவளுக்கு உயிர் வந்தது, ஆனா அவள் நீண்ட நாள் வாழல. தபசிருந்து பகவான்கிட்ட சேர்ந்துட்டான். அப்படி ஷார்ட் லிவிடான ஒரு லைஃப். அவளுடைய அழக அப்படி மனம் கொள்ளும் வண்ணம் கண்ணை பறிக்கின்ற அவளுடைய பேரழகு. அந்த அழகை ஞானசம்பந்தரும் நுகர்ந்தார். எப்படி நுகர்ந்தார்னா, பரமேஸ்வருடைய கிருபை என்ற மை தீட்டப்பட்ட கண்ணினாலே பார்த்தார். த்ரூ டில்டட் லென்சஸ் சொல்லுவோம், அருட்கண் கொண்டு பார்க்க வேண்டும். பரமேஸ்வருடைய கிருபை எப்படி இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை தோற்றுவித்திருக்கிறது அப்படின்னு அந்த அருளையே கண்ணாக கொண்டு பார்த்தார் சம்பந்த பெருமானும் பார்த்தார். அந்த அழக, ஏன் பூம்பாவைக்கு அதிக பாட்டு, பறவைக்கு இல்லாத பாட்டு, சங்கிலிக்கு இல்லாத பாட்டு? திருக்குறிப்பு தொண்ணூறு புராணத்துல அம்பாளே வரா, அவளுக்கும் கொடுக்காத பாட்டு. ஏன் பூம்பாவைக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்ன, இவள் சிவ சிருஷ்டி. பரமேஸ்வரனே சிருஷ்டி பண்ண மாதிரி சம்பந்த பெருமான் சிருஷ்டி பண்ற. சிவனோடு ஒக்கும் நிலையில இருந்து அருளினால் உண்டாக்கப்பட்ட பெண். வினை தீர்ந்த நிலையிலே சிருஷ்டி நடக்கிறது, வினை வசப்பட்டு சிருஷ்டி நடக்கல. பிரம்ம சிருஷ்டி இல்ல. பிரம்ம சிருஷ்டிக்கும் சிவ சிருஷ்டிக்கும் வேறுபாடு காட்டணும். அதிக பாடல்களை கொடுத்து காட்டினார். அப்படி வரார். இப்ப சிவ சிருஷ்டி யாரு யாரு? சிவாச்சாரியா சிவ சிருஷ்டி. வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார். மேம்படுதல் எப்படின்னா, ஒரு குலத்தில் தோன்றினால் போதாது, அந்த குலத்தின் நற்பெயரை காப்பதற்கு அந்த பக்தி சிரத்தைகளோடு இருக்கணும். அப்படி பகவான உண்மையான பக்தியோட பிரேமையோட ஆராதிக்கிறதுனால புகழ்துணை நாயனாரை போல சிறந்து விளங்குகின்றார் சடைய நாயனார். மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானி யார், குற்றம் கூற முடியாத கற்பு வாழ்க்கை வாழ்கின்றார் அவருடைய மனைவியார் இசைஞானி என்ற பெண். அந்த இசைஞானி வயிற்றிலே சடைய நாயனாருக்கு தோன்றினார். தீதகன்று உலகமுய்ய திரு அவதாரம் செய்தார். பகவானை அறியாத அறியாமை என்பதை விட பெரிய தீது கிடையாது. ஒருவனுக்கு அறியாமை செய்கின்ற நட்டத்தினை எதுவும் செய்யாது. எங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒருத்தன் திருடின்னு போயிடுறாங்கிறதுனால எனக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் நான் அறிய வேண்டியதை அறியாதிருக்கின்ற அறியாமை தான் எனக்கு பெரிய நட்டத்தை உண்டாகும். அறிவு அதற்கு மாறாக பெரிய லாபத்தை உண்டாக்கும். எத்தனையோ அவரவருடைய வாழ்க்கையில அவரவர்கள் அனுபவத்தில் இதை அறிந்திருப்பார்கள். ஒரு சின்ன செய்தி சொல்றேன். ஒரு ஆணி மாசம் கொடி ஏற போறது நடராஜாக்கு. முதல் நாள் சிதம்பரத்தையே துண்டிக்கிற அளவுக்கு புயலும் மழையும். ஒரு பஸ் ஒரு ட்ரெயின் சிதம்பரத்துக்குள்ள வர, நீஞ்சிதான் சிதம்பரத்துக்குள்ள வரணும். கடலூர்லேருந்து சிதம்பரம் வர ரோடு கட் ஆயிடுச்சு, ஃபுல்லா ஃபிளட் ஆயிடுச்சு. ரெண்டு நாள் கழிச்சு செய்தி வருது, ஒருவர் 12 மணி நேரம் ஒரு மரத்தினுடைய கிளையை பிடிச்சுட்டே தொங்கிருக்கிறார். அவருக்கு கீழே பூமியை அரிச்சுண்டு பெரிய வெள்ளம் ஓடுற சத்தம் கேட்டு இருக்கு, கீழே நதி ஓடிட்டு இருக்கு, பாலத்துக்கு மேல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. பாலத்தை நடந்து வந்தவர் வழியில வழி தெரியாம ஒரு மரத்தை பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்காரு. ராத்திரி முழுக்க கையெல்லாம் ரத்தம் கட்டி போறது. பகல்ல சூரிய உதயம் ஆனப்புறம் பார்த்தா கீழே குதிச்சா அங்க மேடு இருக்கு, உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனா அறிய வேண்டியதை உரிய நேரத்தில் அறியாதிருப்பதனால துன்பம் இருக்கும். அறிவுதான் எல்லாவற்றிற்கும் காரணம். ஒரு மனிதன் படுகின்ற இன்ப துன்பங்களுக்கு அறிவு முக்கியமான ஒரு காரணம், நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜ் ரெண்டு விதம், ஃபேக்சுவல் நாலெட்ஜ்னு ஒண்ணு, இரண்டாவது இந்த உயிர் தன்னை பற்றியும் கடவுளை பற்றியும் அறிந்து வைத்திருக்கிற நாலெட்ஜ். ஃபேக்சுவல் நாலெட்ஜ், ஃபேக்சுவல் இக்னரன்ஸ், இதனாலேயே ஒருவனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றதுன்னு சொன்ன, இந்த ஃபேக்சுவல் இக்னரன்ஸுக்கு காரணமா இருக்கிற அடிப்படையான ஒரு அறியாமை, அந்த அறியாமை என்னன்னா உயிர் அழிவற்றது, இறைவனுக்கு எப்பொழுதும் அடிமைப்பட்டிருப்பது என்ற உயிரை பற்றிய செய்தி, அதனை பற்றி அறியாம இருக்கின்றதே, இதுதான் பிறப்பிற்கு தொடர்ந்து காரணம். அதுதான் தீது என்று சொல்லப்படுவது. அந்த அறியாமை அகன்று உலகம் உய்யும் வண்ணம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணினார் நம்பி ஆரூரர். அவருடைய தேவார பதியங்கள்ல பல இடங்கள்ல இந்த உயிர் வந்து அந்த உயிருடைய சுபாவமும் பரமேஸ்வருடைய லட்சணமும் பளிச்சுன பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். பசு லட்சணம், பாச லட்சணம், பதி லட்சணம் இவற்றை சொல்லுகின்ற பல இடங்கள் உண்டு. நம்பியாருடைய தேவாரம் நமக்கு கிடைச்சது ரொம்ப குறைச்சல், அதிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் நம்பியாரோடு. இன்னொரு திருஷ்டியில பார்த்தா, தி எஃபெக்ட் ஆஃப் புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கை தான் அவருடைய அறியாமையை அகற்றி கடவுளுடைய அருளை அவனுக்கு ஈட்டித்தரும். நாம் எப்படி வாழ வேண்டும்? அடியாளர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும். அந்த ஒரு பெரிய செய்தியையும் வழியையும் உண்டாக்கி தந்தவரே நம்பியாரூர் தான், திருத்தொண்ட தொகையை பாடிய காரணத்தினால. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தீங்குகளுக்கும் ஒரே சஞ்சீவினி, ஒரு மாற்று மருந்துன்னு சொன்னா அது அடியாளர்களுக்கு அடிமைப்படுகின்ற நிலை. மாகேஸ்வர பக்தி, ஜங்கம லிங்க பக்தி. எந்த ஒரு பிறவியில ஒருவன் ஜங்கம லிங்க பக்தியை உறுதியாக செய்கின்றானோ அவன் அறிய வேண்டியதை அறிந்து பிறவியை அறுக்கின்றான் என்பதில் ஐயமில்லை. அதற்கு பாதை போட்டு கொடுத்தவர் நம்பியாரூர். ஆகவே தீதகன்று உலகம் உய்ய அவதாரம் செய்தார். அவருடைய பெயரை சொல்றதுக்கு கூட தபஸ் வேணும். நம்பியாரூரன்ங்கிற பெயர் நம்ம வாயில வரணும்னா கூட அதுக்கு நல்ல தவம் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத அடுத்த பாட்டுல சொல்ற. தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமமும் சாற்றி. நம்பி ஆரூரன் அவருக்கு நாமம் சுட்டினார்கள். அந்த நாமா வாயில வரணும்னா அதுக்கு தபஸ் வேணும் என்று சொன்னார். நம்பி ஆரூரன்னா என்ன பொருள்? ஆரூரன் என்பது தாத்தா பெயர், தியாகராஜாவோட பெயர். அந்த பெயரை வச்சார்கள். நம்பி என்பது குழந்தைய செல்லமா கூப்பிடுறது, பாபுன்னு கூப்பிடுற மாதிரி. குழந்தை தியாகு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா நம்பி ஆரூரா அப்படின்னு கூப்பிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த பெயர் அவருக்கு நிலைத்து நின்றது. நம்பி என்ற பெயர் நிலைத்து நின்றது. ஆடவரில் சிறந்த சீலமும் பண்பும் கொண்ட செம்மல் அண்ணல் நம்பி என்று சொல்லப்படுவான். அதே போல மகளிரிலே அங்கனம் இருக்கின்ற பெண், தலைமைப்பாடு கொண்ட பெண் நங்கை என்று சொல்லப்படுவாள். நங்கை பறவை என்று சொல்றார். நங்கை பறவை தன்னை தந்தோம் என்பதனால பறவை என்பவள் தலைமைப்பாடு கொண்டவள், பெண்களிலே உயர நொற்றவள். அவளை அவள் தன்னை தந்தோம்னு சுவாமி சொல்றார். அப்படின்னா அவளுக்கு நானே தகப்பன் அர்த்தம். தகப்பன் தானே சொல்லுவான், கன்யாம் ததாமி பிரதாசியாமி அப்படிங்கறத யாரு சொல்லுவா? கன்யாதனம் பண்ற பிதா சொல்லுவார். நம்பியாரூருக்கு போய் சொல்றார் சுவாமி, நங்கை பறவையை உனக்கு கொடுத்தேன்னு சொல்றார். அப்படின்னா அவளுக்கு நான் தகப்பன் அர்த்தம். நங்கை பறவை தன்னை தந்து அந்த குழந்தை ஐம்படை சாத்தி, அணிமணி சுட்டி சாத்தி, சர்வ ஆபரணங்களை சாத்தி வீதியில தேர் உருட்டி விளையாடின் இருக்கு நம்பியாரூருங்கிற குழந்தை. பார்த்தா எப்படி இருக்குன்னா முருகப்பெருமானே பூமிக்கு வந்த மாதிரி இருக்கு. தங்கத்தை உருக்கி வாத்தா மாதிரி பிம்பம் அந்த குழந்தை. குழந்தைகளுக்குன்னு அந்த குழந்தைமை நீங்கிற வரையிலும் அடிக்கடி உடம்ப படுத்தும், அப்படி படுத்த அதுக்கு பாலாரிஷ்டம்னு பேரு. அப்படி படுத்தாம இருக்கிறதுக்காக தற்காலத்துல மருந்து கொடுப்பது போல பழங்காலத்துல திருமாலுடைய 5 ஆயுதங்களை ஒரு ஆபரணமா கழுத்துல சாத்துவார்கள். அதான் ஐம்படையின்னு பேரு. சங்கம், சக்கரம், தண்டம், வாள், வில். காக்கும் கடவுள் திருமால். இந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுக்காக திருமால் கையில இருக்கிற 5 ஆயுதங்களை குழந்தைக்கு கழுத்துல தங்கத்தினால பண்ணி சாத்துவாங்க. அந்த 5 சாத்தி இருக்கு நம்பியாரூருடைய கழுத்துல. அப்படி குழந்தை தேர் உருட்டி விளையாடிட்டு இருக்கும் பொழுது திருநாவலூருக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஐபி இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டா, திருமுனைப்பாடி நாட்டுக்கு தலைநகரம் என்பது திருக்கோவலூர். திருமுனைப்பாடி நாட்டுல ஒரு பெரிய ஊர் திருநாவலூர், சிறப்பான ஊர். ஆனா தலைநகரம் எதுன்னு கேட்டா திருக்கோவலூர். அந்தகன்கிற அசுரனை சுவாமி சூலத்துல ஆய்ந்த ஊர் வீரட்டானம் திருக்கோவல். அந்த திருக்கோவலூர்ல தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் நாடுவாழ் அரசர் நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற பரமசிவ பக்தர். அவர் எப்படிப்பட்ட பக்தர்னா, விபூதி அணிந்த அடியார்களை உலக மக்கள் இகழ்வா கருதி நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு முன்ஜாகிரதையா மக்களை காக்கின்ற கருணை வள்ளல். ஒவ்வொரு திருவாதிர நட்சத்திரத்திலையும் சுவாமிக்கு விசேஷ பூஜை பண்ணி அடியார்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னதானம் செய்து 100 பொண்ணுக்கு குறையாம பணமுடிப்பு தருவாராம். அப்படி பண்ணும்போது ஒரு திருவாதிர நட்சத்திரத்துல அடியாரோடு கூட அடியாராக ஒருத்தர் வந்திருக்கிறார். அடியார் தான் அவர். ஆனால் அவர் உடம்புல இளமையில இப்படி எப்படி இருந்தார், அதை கண்டு அவர் மேல படாம இகழ்ந்து ஒதுங்குகிறார்கள் வரிசையில் இருக்கிற மற்ற அடியார்கள். நீரணிந்த ஒருவரை உலகம் இகழ்ந்து நரகத்திற்கு போகக்கூடாதுன்னு நினைச்சார் அந்த அரசர். என்ன பண்ணார், உடனே ஓடி வந்தார். வரிசையில நடுப்புற இருக்கிற இவரை தானே போய் கையப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்தார், ஆசிரத்துல அமர வச்சார். எத்தனை நாளா உங்களை தேடிட்டு இருக்கேன், ஏன் போன திருவாதிரைக்கு வரல, இவர திருவாதிரில இருந்து நீங்க வராம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்க எவ்வளவு பெரிய பக்தாள், உங்க அனுகிரகம் எனக்கு வேணும்னு அவர் நமஸ்காரம் பண்ணி ரெட்டிப்பு பொன் கொடுத்தார். அவருக்கு நல் மொழிகள் பகிர்ந்து விடை கொடுத்தார். ராஜாவதர கொண்டாடுறாருங்கும் போது நாம இகழ்ந்தது குற்றம் என்று மக்கள் தாமாக அந்த உள்ளுணர்வு உணர்த்தும், கான்சியன்ஸ் உணர்த்தும் என்று போதிக்காமல் போதிக்கின்ற அந்த பெருந்தகை சிவனறிய போதிக்காமல் போதிக்கின்றார். வாய திறந்துதான் ஒருவன் வந்து நல்ல உபதேசம் பண்ணணுங்கிறது இல்ல, தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு யங் இந்தியால மகாத்மா காந்தி பதில் எழுதுறார். மை லைஃப் இஸ் மை மெசேஜ். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிறது இல்ல, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரியோர்கள் எல்லாரும் உலகம் தங்களை பார்த்து தெரிந்து கொள்கின்ற அளவிலே வாழ வேண்டும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. பெரியவர்கள் எப்படி இருக்கணும், சொல்வதும் செய்வதும் ஒன்று போல் இருக்க வேண்டும். அவர்களை பார்த்தே சொல்லாவிட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டாக என்று கிருஷ்ணன் சொல்றார் கீதையில. பெரியோர்கள் கர்மாவை தியாகம் பண்றதில்லை. ஏன்னா பெரியோர்கள் கர்மாவை தியாகம் பண்ணினா கர்மாவை தியாகம் பண்றதுக்கு தகுதி இல்லாத உலகம் தியாகம் பண்ணி சோம்பேறிய போய் கஷ்டப்படும். அப்படி பண்ணக்கூடாது. உலகமே ஆக்டிவிட்டியில இருக்கு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுன்னு வேதம் சொல்றது. அன்னம் பகு குர்வீதா, நிறைய சம்பாதிங்க, நிறைய அன்னத்தை உண்டாக்குங்க என்று சொல்றது. எவ்வளவு அன்னம் உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒருவன் தனக்கு தேவையை போல 6 சம்பாதிக்கணும். திருவள்ளுவர் சொல்றார், இப்ப என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம்னா என்னுடைய மனைவி மக்கள், அவர்களுக்கு சாப்பாடு போட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு மாசம் 10,000 வேணும் அப்படின்னா நான் 60,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றது திருக்குறள். என்ன, நான் சம்பாதிக்கிறதுல 1/6 தான் எனக்கு, 1/6 ராஜாவுக்கு, 1 தெய்வத்திற்கு, 1 தென்புலத்தாருக்கு, 1 ஒக்கல். ஒக்கல்னா நம்ம சொந்தக்காரங்களே திடீர்னு அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், அவர்கள் கேட்பதற்கு தயங்குவார்கள், நாம அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவணும். எட்டி இருக்கிறவர்களுக்கெல்லாம் 1 விருந்தினருக்கு. விருந்துன்னு சொன்னா முன்பின் அறியப்படாதவர்கள், அன்றாடம் விருந்தினர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். ஆதித்யம் என்பது வைதிகமான விதி. முன்பின் அறியப்படாத ஒருவருக்கு நம் வீட்டில் உணவு படைக்காமல் நாம் உண்ணக்கூடாது. ஒருவன் தனித்திருந்தும் உண்ணக்கூடாது. வேதம் சொல்றது, கேவலாகோ பவதி கேவலாதி. தனியா சாப்பிடுறவன் பாவத்தை சாப்பிடுறான், அகம்னா பாவம். அவன் அமுதத்தை சாப்பிடல, தனித்திருந்து சாப்பிடுபவன் பாவத்தை சாப்பிடுகின்றான். அதனால தனியா சாப்பிட முடியாது ஆயிடுச்சுன்னா ஈ இரும்பு சாப்பிடணும்னு கிழையாவது கொஞ்சம் சிந்தனம். தனியா சாப்பிடுற குற்றம் நீங்குவதற்காக, எறும்பு ஈ வந்து உட்கார்றதுக்காக கொஞ்சம் சாப்பிட்ட சிந்தனம் பூமியில என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பூத யஜ்யம்னு பேரு. ஆதித்யம், வைஸ்வதேவம் இப்படிலாம் விதிச்சிருக்கிறார்கள் வைதிகமான கர்மாக்கள். அப்ப நரசிங்கர் வந்து தன்னுடைய வாழ் தன்னுடைய நடத்தையினாலேயே சிவநெறியை போதிக்கின்ற ஒரு மன்னர். அவருடைய இயல்பினை அவருடைய புராணத்தில் சேர்க்கிறார், சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, உயிரை துறந்தாவது சிவதர்மத்தை காக்கக்கூடிய மனோபாவம் கொண்டவர். பெரிய புராணம் ஒரு அருள் நூல் என்பதற்கு நரசிங்க முனிவருடைய புராணம் ஒரு எடுத்துக்காட்டு. பல எடுத்துக்காட்டுல ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னா, ஒருவனுடைய வாழ்க்கையில ஒரு கான்கிரீட்டான ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் அவன் இப்படிப்பட்டவன் அறிவதற்கு ஸ்கோப் ரொம்ப குறைச்சல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நாட்டின் நிலையில போய் சண்டை வீரத்தோட சண்டை போடுவான் அப்படின்னு சொன்ன, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா வேணா சொல்லலாம். நரசிங்க முனிவரை பத்தி என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய திரு அந்த சொத்து, பெருமானுடைய நிர்மால்யத்துல ரெண்டு விதமான நிர்மால்யம் இருக்கு. உணவு தூபதீபங்கள் போன்ற நிர்மால்யம் இருக்கு. பெருமானுடைய கோயில் குளம் இதெல்லாமும் நிர்மால்யம் தான். பெருமானுக்கு படைக்க போற ஒரு அமுதம் அதுவும் நிர்மால்யம், அதுக்கு அனிர்மால்யம்னு பேரு. நாமெல்லாம் நிர்மால்யத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, அனிர்மால்யத்துக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவநெறி என்பது பற்றில்லாமல் பகவான் அன்பு செய்யற நெறி. அந்த சுவாமியுடைய ஸ்தாவர நிர்மால்யம் இருக்கே, அதை காப்பதிலே உயிர் கொடுத்தாவது காப்பாருன்னு சொல்லிருக்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில அப்படி இருந்ததா நடந்ததா ஒண்ணு தெரியல. அப்படி நடந்ததா தெரியாமலேயே அவர் இப்படிப்பட்டவர்னு இந்த புராணம் சொல்றதுன்னா, இது அருள் துணை கொண்டு சொல்றது. அப்படிதான் ஒரு ராஜா இருக்கணும். அப்படி ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பெரிய புராணம் பாடப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருப்பத்தூரை ஆண்ட ஒரு ராஜா, பெரிய மருது சின்ன மருது, அவர்கள் தங்களுடைய கைங்கரியமாக அந்த கானப்பேர் பெருமானுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டினார்கள். வெள்ளக்காரனை எதிர்த்து வாழ்ந்தார். மாறு வேஷத்துல அன்றாடம் போலீஸ்காரங்கள மண்ணை தூவிட்டு அன்றாடம் அந்த கலையார்கோயில் பெருமான வழிபட்டு கொண்டு சென்றார்கள். வெள்ளக்காரன் என்ன பண்ணா, நீ சரணடையலன்னா இந்த கோபுரத்தை பீரங்கி வச்சு தாக்கிடுவோம்னு சொன்னார்கள். உடனே அவர்கள் அந்த சிவ தர்மத்தை காப்பதற்காக சரணடைந்து தூக்கிலிடப்பட்டார். அப்ப இப்படிப்பட்ட அரசர்களுக்கு முன்னுதாரணமாக நரசிங்க முனிவர் இருந்திருக்கிறார். அப்படி அப்படிப்பட்ட மனோபாவம் கொண்டவர் அப்படின்னு அவருடைய புராணத்தில் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு அரசர், அவர் விரும்பி இந்த திருநாவூரில் சுவாமி வழிபாடு செய்வார். திருக்கோவிலூர்ல இருந்து அடிக்கடி திருநாவூருக்கு வந்து பெருமானை வழிபடுவார் அப்படிங்கிறத நம்பி அருவர் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார். இந்த நாவலூர் இருக்கே அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அடிக்கடி நரசிங்க முனிவர் வந்து விசிட் பண்ற ஊர். நாதனுக்கு ஊர், நாவலூர் யாருக்கு ஊர்? சாட்சாத் கைலாசபதிக்கு ஊர். நாவலூருக்கு போனேன்னா கைலாசபதியை பார்க்கலாம். நாதனுக்கு ஊர், நமக்கு ஊர், எங்கள் ஊர், நாங்கள் பிறந்த ஊர். நாதனுக்கூர் நமக்கூர், நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் ஊர். எப்படிப்பட்ட ஊர் நீ நாவலூர்! அழகான நாவலூர். அந்த நாவலூரிலே இவர் தெருவிலே தேருருட்டி சிறு குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நரசிங்க முனையரை வந்து பார்த்தார். பார்த்தா நின்றுட்டார், உறைந்து போய் நின்றுட்டார். எவ்வளவு அழகா இந்த குழந்தை இருக்கு! அந்த குழந்தையின் மேல ஆசை வந்துருத்தவருக்கு. இப்படி ஆசை வரலாமா? யாரோ பெத்த குழந்தை மேல நமக்கு ஆசை வரலாம் அப்படின்னா, பிரேரிக்கிறவன் கடவுள்னா, கடவுள்னா அந்த ஆசையை கொடுக்கிறான். கடவுளே ஒரு ஆசையை கொடுக்கிறான், அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒரு பொருளையும் கொடுக்கிறான்னா, அதுக்கு நாம ஆட்பட வேண்டும். அதை குற்றமா கருதக்கூடாது. நம் வினைவயப்படி நமக்கு ஒரு ஆசை வந்தாதான் தப்பு. எங்கும் செல்லாத நம் மனதை பெருமான் செலுத்துகின்றான்னு சொன்னா அதற்கு ஒத்து கொடுக்கணும், ஒத்து போகணும். சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையான் அருளால் வந்தால் இகழப்படுமே அப்படின்னு குருநாதர் திருக்குவேரன் சொல்றார். சுவாமியே இந்த சக்கர பொங்கல் சாப்பிடுன்னு வந்து கொடுக்குறாரு. இல்ல இல்ல, நான் சக்கர பொங்கல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அப்ப சொல்லக்கூடாது. சக்கர பொங்கல் சாப்பிடாதவனா இருந்தாலும் சாமி கொடுக்கிறாருங்கிறதுனால சாப்பிடணும். காப்பி குடிக்காதவள குருநாதர் மீதி வச்ச காப்பியை குடிக்கணும். குரு பிரசாதம் வச்சே காப்பிங்கிற புத்தியில குடிக்க கூடாது. குரு பிரசாதம்னு நமக்கு அதுல உரிமை இருக்கு. குரு பிரசாதத்துல நமக்கு உரிமை இருக்கு. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையான அருளால் வந்தால் இகழப்படும். இகழுதல் இளனம் செய்தல் பொருள் கிடையாது. பண்டைய தமிழ்ல இகழுதல் இகழுதல் என்பதற்கு புறக்கணித்தல், நெக்லக்டிங், இக்னோரிங், வேண்டாம் என்று கூறுதல், இகழக்கூடாது, அதை ஏற்று போற்ற வேண்டும். அப்ப இவருக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னா ஆசை வந்தது. நாவலருக்கு சுவாமி கும்பிடுறதாக்கா வந்து நமக்கு இந்த ஆசை வந்திருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா பாட்ட போய் இந்த குழந்தை இங்கும் அங்குமா வளரட்டுமேன்னு ஒரு விண்ணப்பம் வச்சாரு. இங்க கொஞ்ச நாள் வளரட்டும், அங்க திருக்கோவிலூர்ல கொஞ்ச நாள் வளரட்டும், அரண்மனையில கொஞ்ச நாள் வளரட்டும், இங்க கொஞ்ச நாள் வளரட்டும் சொல்லி அந்த குழந்தையை அன்பினால் மகன்மை கொண்டார். அன்பினால மகன்மை கொள்ளலாம், அன்பினால மகன்மையும் கொள்ளலாம். பெற்றால் தான் பிள்ளை என்பது இல்லை. அன்பினால ஒரு பிள்ளைய நம்முடைய பிள்ளையா கருதலாம். தானே ஒருவருக்கு அன்பினால் மகனாக போன காரணத்தினால நம்பியாரூரர் இரண்டு பிள்ளைகளை தான் அன்பினால மகளாக கொண்டார். அதையே நாம் இங்க நினைவு கூற வேண்டும். கோட்புலின்னு ஒரு நாயனர், ஒரு சிவனடியார், சோழ மன்னனுக்கு சேனாபதியா இருக்காரு, வேளாளர். அவர் முரடன் முத்து, அவர் சுவாவம் முரட்டு சுவாவம். பின்னால் அவர் வாழ்க்கையில நிகழ போற நிகழ்ச்சிய அறியவில்லை. ஆனால் இவர் இப்படிப்பட்டவர்னு முன்னால் அவரை பத்தி பாடுறார் நம்பியாரூர். கொடிரன் கொட்புலி, கொடிரும் பேதையும் கொண்டது விடா. கொடிரின்னா கிடுக்கி பிடி. பிடிவாதக்காரன் கொட்புலின்னு சொன்ன, அவ்வளவு தீர்க்க பிடிவாதம் கொண்டவர் கொட்புலி. ஆனால் மென்மையான உள்ளமும் பண்பும், அடையாளம் திருவடியில விழுந்து வணங்குகின்ற தன்மையும் கொண்டவர். சிறு தொண்டரோ கொட்புலியாரோ ஒரு மன்னன்ட கமாண்டர் இன் சீஃபாக வேலை பார்த்தவர்கள். ஆனால் அடியார்களுக்கு முன்பாக கூனி குறுகி திருவடியில விழுந்து வணங்குவார்கள். அது வேற, இது வேற. ஆறடி உயரம் இருக்கிற சிறு தொண்டர் அடியார்கள் முன்பாக குறுகிடுவார். அதனால அவருக்கு சிறு தொண்டர். கோட்புலி நாயனார் அப்படிப்பட்டவர். அவர் ஒரு நாள் நம்பியார் ஒருவர் போய் பார்த்து எங்க ஆத்துக்கு வரணும், எங்க ஆத்துக்கு வரணும், வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். அவர் தொல்லை தாங்காம நாட்டியாத்தான் குடியில அவர் வீடு இருக்கு, நேரம் அந்த வீட்டுக்கு போய் அங்கு அமுது உண்டார் நம்பி ஆரூரர். கோட்புலி என்ன பண்றார், அடியார்களுக்கு என்ன கொடுக்கிறதுன்னு அவருக்கு பரபரக்குது. அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், மூத்தவளுக்கு சிங்கடின்னு பேரு, சின்ன பொண்ணுக்கு மனப்பகிர் பேர். ரெண்டு சின்ன பெண்கள், 5 வயசு 4 வயசு 3 வயசு அப்படிதான். அப்படிதான் ரெண்டு பெண்களையும் கொண்டு வந்தார். இந்த பெண்களை நீங்க எடுத்துட்டு போங்க உங்க வீட்டுக்கு, உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்த இந்த பிள்ளைகள் இந்த பெற்ற பிறவியினுடைய பயனை அடையட்டும். திருவடிக்கு தொண்டு செய்யறதுனா கையால் பிடிச்சு விடுறது, வீட்டுல இருக்கிற வீட்டு வேலையை செய்யறது, பத்து பாத்திரம் கழுவுறது, ஜலம் பிடிச்சுன்னு வர்றது, பூஜைக்கு பூ பறிச்சு கொடுக்கறது, தங்கள் திருவடிக்கு தொண்டு செய்து. உடனே நம்பியார் சொன்னாரா, கொடிரன் கொட்புலி நீ கொடுக்கறத கொடுத்துட்ட, ஆனா நீ சொன்ன மாதிரி நான் ஏத்துக்கலங்க. தூய மக்கள் இவர் எனக்கு. தூய மக்கள்னா நம் வயிற்றிலே பிறந்த மக்களாக நினைத்தோம். தூய மக்கள் அன்பினால் மகன்மை கொள்ளுதல், நாமே பெற்றெடுத்த பிள்ளையை போல நினைத்தல், தூய மக்கள் இவர் எனக்கு என்று சொல்லி தன்னுடைய பதிகங்கள்ல பெற்றெடுத்த பிதாவாக நினைத்து பாடியிருக்கிறார். சிங்கடி அப்பன் என்றும் வனப்பகை அப்பன் என்றும் பாடியிருக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க நீங்க இந்த வீட்லயே வளரட்டும், ஆனா என் பிள்ளைகள்ங்கிற நினைவோட நீ இரு அப்படின்ட்டு. கொட்புலி நாயர் என்ன சொன்னாரு, நீ கொடுத்துட்ட நான் வாங்கிவிட்டேன், இந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், அந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சாப்பாடு போட்டு வளர்க்கிற அவ்வளவுதான், உன் வீட்டுல இருக்கட்டும், ஆனா என் பிள்ளைகள், நீ என் பிள்ளைகள்ங்கிற நினைவோட உன் வீட்டுல இருக்கட்டும். பெரியவர்கள் இப்படிதான் நடந்து கொள்வாரு. துறவியா இருக்கிற விவேகானந்தருக்கு அமெரிக்கால விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரத்தை ஒரு அடியவர், அமெரிக்க அடியவர் கொடுத்து அவசியம் நீங்க உங்க கையில கட்டிக்கணும் அப்படின்னு. கடிகாரம் கட்டி கொண்டுதான் நேரம் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறது இல்ல, புறப்பொருள்கள் பற்று இல்லாத காரணத்தினால பொருள் சேர்க்காது வாழ்கின்ற வாழ்க்கையை வாழற. விவேகானந்தர் சொன்னார், இந்த கடிகாரத்தை தொட்டார், இது உங்க கையில கட்டிக்கிட்டு இருங்க என் கடிகாரங்கிற எண்ணத்தோட, இது என்ன குருநாதருடைய கடிகாரங்கிற எண்ணத்தோட உங்க கையில கட்டிக்கிட்டு இருங்க என்று சொன்ன. இப்ப அப்படியா தானே நேரம் போனார். இவர் பறவைகிட்ட போனார். ஒவ்வொரு தடவை வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பறவைக்கு இவர் நிறைய பணம் கொண்டு போகும். பறவை வீட்டுக்கு விருந்தினர்கள் நிறைய வருவாங்க. தியாகராஜ தரிசனம் பண்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பறவை வீட்டுலதான். ஒவ்வொரு யாத்திரை பண்ணும் போது சுவாமிகிட்ட கேட்டு பறவைகிட்ட போய் சொன்னார், இங்க பாரு உனக்கு ஒரு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறேன், உனக்கு அந்த உதவியை செஞ்சிருக்கிறேன், நமக்கு ரெண்டு குழந்தை நாட்டியாத்தான் இருக்கு, சிங்கடி என்றும் வனப்பகை என்றும் பெயர். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த அம்மாவுடைய கற்புநெறி எப்படிப்பட்டதுன்னா, திருவாரூரை விட்டு ஒரு நாள் கூட நம்பியாரூர் கூட பக்கத்து ஊருக்கு கூட அவங்க போனது கிடையாது. தியாகராஜாவுடைய கைங்கரியம் தரப்படக்கூடாதுங்கிறதுனால திருவாரூர்லயே இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பழங்காலத்துல பெண்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்ன நரசிங்க முனையரருக்கு அன்பினாலே மகனாக சென்றார். சென்று வைதிக திரு அந்த ராஜாங்க திரு இரண்டும் சேர பொலிவோடு வளர்கின்றார். பணக்கார ஐயர் வீட்டு பிள்ளையா வளர்றார். வளர்ந்து சீர்மண பருவம் சேர்ந்தார். கல்யாண வயசு வந்துருது. கல்யாண வயசுனா என்ன? அதுவும் சொல்றார் தொல்காப்பியர், ஆடவருக்கு திருமண வயசு என்பது 16, பெண்களுக்கு 12. இது அதிகபட்சம், மேக்சிமம், மினிமம் இல்ல. இப்ப நம்ம நாட்டுல சட்டம் எல்லாம் மினிமம் ஏஜ் சொல்லுது, நம்முடைய நூல்கள்லாம் மேக்சிமம் ஏஜ் சொன்னது. 16 வயசு என்பது ஆடவனுக்கு திருமணத்திற்கு அதிகபட்ச உச்ச வரம்பு, அதுக்குள்ள கல்யாணம் ஆகிடணும், 12 வயசுன்னு ஆகலாம். பெண்ணுக்கு 12 வயது ஆயிருக்க கூடாது. பேராசிரியர் திருக்கோவையார் உரையில சொல்றார், அந்த தலைவி இன்னும் 4-5 மாசம் ஆனாதான் 12 வயசு ஆகும், அதற்குள்ளே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கற்புநெறியை பத்தி சொல்றாங்க, அதிசயோக்தி. காவியம் என்பது உயர்வு நவீர்ச்சியான சொல்லப்படும், கற்பனையாகவும் சொல்லப்படும். ஏன் சொல்றோம்னா, நம்மால் அந்த கற்பனையை வந்து செய்ய முடியாது, கவிஞரால் செய்ய முடியும். செவிலி பெற்ற தாயிட்ட சொல்ற, இந்த பெண் வந்து நம்ம வீட்டு பெண்ணு, தன்னுடைய நல்வினை பயனாக அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு தலைவனை பெற்று விட்டாள், அதற்கு களவுன்னு பேர். அவன் வந்து இவளை வரைந்து கொள்வதற்காக, வரைபொருள் ஈட்டுவதற்காக பிரிந்திருக்கிறான். கணவனை பெற்ற காரணத்தினால அந்த பிரிவு என்பது தலைவியை மிகவும் வாட்டுகின்றது. கல்யாணம் ஆனப்புறம் பிரிகிறார்கள் சொன்னா பிரிவு இருவருக்கும் துன்பம்தான். ஆனால் அந்த துன்பம் ஆண்களால் பொறுத்து கொள்ளக்கூடியது, பெண்களால் பொறுத்து கொள்ள முடியாது, அதிக துன்பம் பெண்களுக்கு அப்படின்னு நூல் சொல்லுது. அப்ப இவள் மிகவும் வாடுகின்றாள், நோய்வாய்ப்படுகின்றாள். இந்த நோய் எதனால் ஏற்பட்டிருக்கும்? தலைவி தோழியிடம் அறத்துடன் நிற்கின்றாள். அறத்துடன் நிற்கலன்னா இதுவரையே யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை சொல்றது. ஒரு தலைவன் பால் வைத்த அன்பினால் தான் எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது. அவ ஏன் பயப்படுறான்னா, ஒரு குரத்தி வந்து கட்டுவித்தி குறி சொல்லுகின்றாள். இதெல்லாம் எங்கேயோ போய் சொல்றாரே இந்த ஐயா அப்படின்னா, நீங்க இதெல்லாம் அந்த நூலை படிக்கணுங்கிற ஆசை வரத்துக்காக சொல்ற. இதுல முருகனால் தான் இந்த நோய் உண்டாயிருக்குதுன்னு அவ சொல்லிடுறா, பொய் சொல்லிடுறா. உண்மை தெரிந்தும் அந்த குரத்தி ஏன் பொய் சொன்னாள்னு கேட்டா, இவளை காப்பதற்காக. இப்ப தலைவிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம், முருகனுக்கு பூசை செய்து இந்த நோய் தீர்ந்தால் என் பெருமானுக்கு நான் அன்பில்லாதவள் என்றாகிவிடும். நாம ஒரு தலைவர்கிட்ட அன்பை பெற்றிருக்கிறோம், அந்த தலைவனுடைய அருளினால் தான் பிரிவு என்ற நோய் தீர வேண்டும். அப்படி வேறு வழியிலே இது தீர்ந்தால் என்னாதும் துறைவனுக்கு, என்னை ஆட்கொண்ட திருப்புரந்துரை பெருமானுக்கு நான் போதாதவள் ஆகிவிடுவேன், ஒன்றும் போதா நாயன் ஆகிவிடுவேன். திருக்கோவையாருக்கு திருக்கார்ல முழுக்க முழுக்க தலைவி வந்து நம்முடைய குருநாதர், தலைவர் வந்து ஆத்மநாத சுவாமி, அந்த பொருள்ல பார்க்கணும். என்னாதும் துறைவனுக்கு, என்னை ஆட்கொண்ட பெருமானுக்கு நான் எப்படி பொருத்தமானவளாவேன்? பெருமான் என்னை மன்னித்து பொறுத்துக் கொள்வான், ஆனால் என்னால் என்னை பொறுத்துக் கொள்ள முடியாது, நான் எங்கனும் அவனுக்கு பொருத்தம் உள்ளவனாவேன். சரி, இந்த நோய் தீரவில்லை என்று சொன்னால் அது என்னை அந்த தலைவனை காட்டி கொடுத்ததாகும். மறியறுத்து நோய் தீரவில்லை என்றால் தலைவனை காட்டி கொடுத்ததாகும். மறியறுத்து நோய் தீர்ந்தது என்று சொன்னால் நான் தலைவனுக்கு பொருத்தம் இல்லாதவள் ஆகிவிடுவேன் என்ற தர்ம சங்கடத்தினால அவள் அறத்துடன் நிற்கின்றாள். என்னை ஆண்ட பெருமான் இவன் என்று சொல்கின்றாள். அப்பொழுது அதை தோழி செவிலிட்ட சொல்ல, செவிலி தாயிடம் சொல்ல, இப்படி முறையாக சொல்லிதான் அந்த ஆடு அறுக்கப்படுது, நிற்கப்படும். அப்படி இருக்கும்போது செவிலி சொல்றா, நற்றாய் பெற்றதாயிட்ட சொல்றா, நம்முடைய பெண்ணை என்னென்று பாராட்டுவது, அவள் இரண்டு பல் முளைப்பதற்கு முன்பாக தன் கணவனை தேடிக்கொண்டு விட்டாள். எப்படி இரண்டு பல் முளைப்பதற்கு முன்பாக? இது என்ன இப்படி நடக்குவா அப்படின்னா, இதற்குத்தான் காவியங்கள் இருக்கின்றன, இந்த கற்பனைய கொண்டு போய் உயரத்தில் நிறுத்துவதற்காக. சீர்மண பருவம் சேர்ந்தான்னு சொல்றதுக்காக சொன்னேன், ரொம்ப சின்ன வயசுலயே பழங்காலத்துல கல்யாணம் ஆச்சு. அது ஆனதுனால அவர்கள் எல்லாம் சந்தோஷமா நெறிமுறை எப்படி இருந்தார்கள், சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனதுனால இவள் என் மனைவி என்ற எண்ணம் சிறு பிள்ளையாக விளையாடி கொண்டிருக்கும் போதே அந்த கணவனுக்கு இருக்கும். இவன் என் கணவன் என்ற எண்ணம் அந்த கணவனோடு பிள்ளை மேல விளையாடி கொண்டிருக்கும் போதே அந்த மனைவிக்கு இருக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ பிறர்பால் மனம் செல்லாத உயர்ந்த கற்பு நிலை என்பது ஏற்படும். சின்ன வயசுல கல்யாணம் ஆகுது, கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சொன்னாரு, தவிர அது என்ன வயசுன்னு சொல்லல, 16 வயசு ஆகல நம்பியாருக்கு சிறுமண பருவம் சேர்ந்தா. உடனே அப்பா வந்து பெண் தேடுறார், இதுக்கு வரப்பிரேஷனம்னு பேரு. வைதிகமான திருமணம் தான் இங்கு சேர்க்கிறார் பெருமான். பெரிய புராணத்துல சொல்றார் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பெரிய புராணத்துல கல்யாணம் சொல்லப்படுறது. ஆனா எல்லா கல்யாணமே வேத நெறிப்படி நிகழ்ந்த கல்யாணம். வேதம் என்பது அன்னார்களுக்கு மட்டும் உரியதுங்கிற தவறான கருத்து கூடாது. வேதம் என்பது எல்லா உயிர்களுக்கும் உரிய பொது நூல். வேதத்துல விதிக்கப்பட்டபடிதான் உலகம் இயங்குகின்றது. எல்லா கல்யாணமும் வைதிகமான முறையில தான் நடந்திருக்கு. பெண்ணை பெற்றவன் என் பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று பிள்ளையை பெற்றவன்ட்ட எந்த காலத்திலும் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. பிள்ளையை பெற்றவர்கள் தான் தங்கள் பிள்ளைக்கு தன்னுடைய ஆண் பிள்ளைக்கு உரிய பெண்ணை தேட வேண்டும். அதற்கு வரப்பிரேஷனம்னு பேரு.